الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وآله وصحبه أجمعين. ما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்துடைய இரவுகளை நன்மையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கழித்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சந்தர்ப்பங்களில் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவதற்கு நமக்கு அருள் புரிவானாக. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த அமர்வை கேள்வி பதில் அமர்வாக நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நடத்திட்டுருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ வந்து கேள்விகள் ஆன்லைனில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளோடு இன்றைக்கி வந்து நம்ம இந்த அமர்வை தொடங்குவோம். கேள்வி என்ன அப்படின்னா, நாளினுடைய துவக்கம் ஃபஜ்ரா மகரிபா அப்படிங்கிற கேள்வி வந்து என்ன செய்யுது வந்திருக்கு. அதாவது இந்த கேள்வி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுடைய துவக்கம் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே உலக நியதி அப்படின்னா என்ன வச்சுருக்கிறாங்கன்னா நைட்டு 12 மணி. இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் அப்படி தானே, 12 மணி அப்படிங்கிற பேஸில் இப்போ வந்து வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இருக்கிறோம். 10 மணிக்கு பயான் நடந்துச்சு, வந்து நேற்று நடந்த பயான் அப்படி தான் வந்து இப்போ உள்ள கணக்கு, அந்த நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு என்பது அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நாளுடைய துவக்கம் என்ன அப்படிங்கிறப்ப பொதுவாக வந்து மகரிபு தான் நாளுடைய துவக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இதில் அடுத்த பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, நாளினுடைய துவக்கம் என்பது பகல் அப்படிங்கிற ஒரு கருத்தும் என்ன செய்து இருக்குது. அந்த கருத்தை யார் முன்வைக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் நோன்பு வைக்கிறவங்க, பெருநாள் கொண்டாடுபவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாளினுடைய துவக்கம் வந்து பகல் தான், பகலில் நாள் துவங்கிறது அப்படிங்கிற நீங்கள் அதை அடிப்படை எடுத்தால் தான் நீங்கள் பிறையை வந்து சரியான முறையில் கணக்கிட முடியும். அப்போ உங்களுக்கு வந்து நேரங்கள் எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த 8வது ராவு இது 26, கணக்குக்காரவங்களுக்கு இது 25, சரிங்களா? இல்லை 25 அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே உடைய நைட்டு தான் ஃபஸ்ட்டு நைட் அவங்களுக்கு. கணக்குக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ஃபஸ்ட்டு நோன்பு வைக்கிறாங்களோ அந்த இரவு தான் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து 25வது இரவு, நமக்கு வந்து 26வது இரவு அப்படிங்கிறோம். இது மகரிபுல தான் நாளுடைய துவக்கம் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத்திகாஃபினுடைய ஒரு நடைமுறை தான் அதுக்கு ஆதாரம். புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட ரமதானுடைய நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ரமதானுடைய நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ஈத்திகாஃப் முடிஞ்சிருது, அந்த 20வது நவம்போட 21வது மகரிபோட ஈத்திகாஃப் முடிஞ்ச உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நடுப்பத்தில் நம்ம வந்து லைலத்துல் கத்ர் இரவு அடையில, அதனால் இந்த மகரிபிலிருந்து நாம் என்ன செய்வோம் அப்படின்னா மீண்டும் நம்ம வந்து ஈத்திகாஃப் இருப்போம். கடைசி பத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அந்த மகரிபிலிருந்து என்ன செய்கிறாங்க, ஈத்திகாஃபை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அப்படி ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நாளுடைய துவக்கம் என்பது எதுலேருந்து ஆரம்பிக்குது, மகரிபிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நாளுடைய துவக்கம் மகரிபு தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஜனாசா தொழுகிறோம், ஜனாசாவுடைய தொழுகையாக இருக்கட்டும் பெருநாளுடைய தொழுகையாக இருக்கட்டும் அதிகப்படியான தக்பீர்களுடன் நம்ம தொழுகிறோம். இப்போ ஜனாசா தொழுக அப்படின்னா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கையை உயர்த்தி முதல் தக்பீர் கட்டுவோம், அதுக்கப்புறம் மூணு தக்பீர் சொல்லுவோம். முதல் தக்பீர் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுவோம், ரெண்டாவது தக்பீர் சொல்லி சலவாத் ஓதுவோம், மூணாவது தக்பீர் சொல்லி துவா ஓதுவோம், நாலாவது தக்பீர் சொல்லி என்ன செய்வோம், துவா ஓதுவோம், துவா ஓதி சலாம் கொடுத்துருவோம். சரிங்களா, பெரும்பாலும் நாலாவது தக்பீரில் துவா ஓதுறது இல்லை, ஆனால் நாலாவது தக்பீரில் துவா ஓதுங்க, மூன்றிலும் நான்கிலும் துவா ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கையை உயர்த்தலாமா அப்படின்னா, கையை கட்டாயம் உயர்த்த வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. சரிங்களா, நம்ம தக்பீர் மெதுவாக சொன்னால் போதுமானது, சத்தமாகவும் சொல்ல இமாம் சொல்லக்கூடிய அளவுக்கு சத்தமாகவும் சொல்ல வேண்டியதில்லை, மெதுவாக வந்து சொல்லிக்கொண்டால் போதுமானது. அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறத சொல்லிட்டா போதுமானது, கையை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு தலையும் உயர்த்தக்கூடாது, சில பேர் தலையை உயர்த்துவாங்க. ஜனாசா தொழுகையில் பார்த்தீங்க அப்படின்னா தலையை உயர்த்தக்கூடிய ஒரு வழக்கமும் என்ன செய்து இருக்குது, அப்படி உயர்த்துவதற்கும் அனுமதி இல்லை. பொதுவாக தொழுகையில் வந்து தலையை என்ன செய்யக்கூடாது, உயர்த்தவே கூடாது. நம்ம தொழுதுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தலையை உயர்த்தி பார்வையை மேலே வச்சு தொழுதோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய பார்வை அப்படியே எடுக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அதனால் தலையை உயர்த்தது பார்வையை மேலே, சில பேர் சாதாரண தொழுகை தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் அக்பர்னு கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யணும், தக்பீர் கட்டணும். படுத்திருக்கக்கூடிய மூன்று தக்பீர்களில் சொன்னாலே போதுமானது, கட்டாயம் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் பெருநாள் தொழுகையில் அப்படி தான், அல்லாஹ் அக்பர்னு சொன்ன பிறகு அடுத்து சொல்லக்கூடிய ஏழு தக்பீர்லையும் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. சில ஒருத்தர் கையை உயர்த்துறாரு, ஆனால் சில அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, தக்பீர் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா தக்பீர்கள்லையும் கையை உயர்த்தி தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹ்ரீமா சொன்னாலும் சரி, அல்லாஹ் அக்பர் ருக்கூ போனாலும் சரி, கையை உயர்த்தி போகிறனால அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுது கையை உயர்த்துவதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது கட்டாயம்லாம் கிடையாது, உயர்த்துறதா இருந்தால் உயர்த்தலாம், உயர்த்தாமல் இருப்பதே சிறந்தது தான். கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாளின் துவக்கம் வந்து காலை அப்படின்னு இருந்தால் தானே உங்களுக்கு வந்து நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகையாக வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. நீங்கள் நாளின் துவக்கம் வந்து நீங்கள் வந்து மகரிபுன்னு வச்சா நடுத்தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஃபஜிர் தானே வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நல்ல ஒரு அழகான கேள்வி தான். தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்கிறான், அகிமி சலாத்த தொரஃபையின் நகாரி ஒசுலபம் இல்லை. தொழுகை என்பது நாளினுடைய ஒரு பகுதியில் மட்டும்தான் தொழுகை, ஒட்டுமொத்த நாளிலையும் தொழுகை என்பது இல்லை. அப்போ தொழுகையுடைய ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா வந்து பகலினுடைய இரு ஓரங்களும் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்லிடுறான். அப்போ என்னுடைய தொழுகையினுடைய ஆரம்பம் என்பது அந்த பகலை அடிப்படையாக கொண்டு ஃபஜ்ர், அந்த அடிப்படையில் தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நடுத்தொழுகையாக இருக்கே தவிர, இது நாளினுடைய துவக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் தொழுகை நிர்ணயிக்கப்படலை. சரிங்களா, அந்த சூரியனுடைய உதயத்திலிருந்து மறைவதை கணக்கிட்டு தொழுகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நடுத்தொழுகையாக நம்ம அதை பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சியா, கிரிப்டோ கரன்சி மூலமாக அது மாதிரி நிறையா இருக்குது, அது மூலமாக ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் என்பது கூடுமா அப்படின்னா, பொதுவாகவே அதெல்லாம் வந்து கூடாது அப்படிங்கிற ஒரு வரியில் சொல்லிடலாம். அது வந்து முழுக்க முழுக்க வந்து அது எந்த அடிப்படையில் அந்த பொருளாதாரம் முன்னெடுத்து வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது தான் இந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், வேறு வேறு வியாபாரங்களாக இருக்கட்டும். சில பேர் என்ன செய்யணும், கிரிப்டோ போன நம்ம நோம்பு வரைக்கும் கிரிப்டோ கரன்சி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபத்துவாலாம் கொடுத்துருந்தாங்க, மொத்தமாக காசு காணா போச்சு. காசு காணா போனோன்னே அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு பிரச்சனையாகவும் ஃபித்னாகவும் என்ன செஞ்சு வந்துச்சு. அதனால் வந்து ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியணுங்குது. நீ சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் எங்கேருந்து உனக்கு வருது, மின் ஐன இக்தசபஹு, நீ எங்கிருந்து சம்பாதிச்ச? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் காசை கொடுப்பேன், அதுக்கு கரன்சியோ டாலரோ ஏதாவது ஒன்று எனக்கு வந்து ஆன்லைனில் காட்டுவாங்க, அதை வச்சு நான் என்ன செய்வேன், என்னுடைய மூலதனத்தை கூட்டிக்கிட்டே போவேன் அப்படிங்கிறத என்ன செய்யுது அப்படின்னா பொதுவாகவே இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ பொருளாதாரம் எங்கேருந்து வருதுன்னே எனக்கு என்ன செய்ய தெரியல. அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரம் அது ஹலாலான முறையில் வருதா ஹராமான முறையில் வருதா எல்லாமே வந்து சந்தேகத்திற்குரியாத ஒரு மூடலாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நடவடிக்கையை என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் வேணான்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் இது மாதிரியான பொருளாதார வர்த்தகங்களை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் மார்க் அடிப்படையில் சரியானது. அதாவது பேங்க்ல வந்து ஜப்தி செய்யப்பட்ட ஒரு வீடு வருது, அந்த வீடு வாங்கலாமான்னு கேக்குறீங்க. லஞ்சமா? அதாவது முதல்ல ஒரு விஷயம், இப்போ ஒரு பொருள் ஏலத்துக்கு வருது, ஒரு பொருள் கைப்பற்றப்பட்ட பொருள், அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு விலையை நிர்ணயம் செஞ்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா விற்கிறாங்க. விற்கிற அடிப்படையில் பலரும் ஒரு பொருள் அதுக்கான விலையை கேட்டு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு அது நமக்கு விற்கப்படுது. அந்த பொருளை வந்து வாங்கிறதுல தப்பெல்லாம் கிடையாது, சரிங்களா? அதே நேரத்தில் அந்த பொருள் தனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் உள்ள வந்து அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் லஞ்சம் கொடுத்து அதை பெறுவது என்பது கூடாது. வலா துதுலோபிகா இரல் ஹொக்காமி, அதாவது அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்து என்ன செய்யாதீங்க, அடுத்தவருடைய பொருளை நீங்கள் வந்து எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பொருள் வருது, இருக்கக்கூடிய விலைகளை விட சொற்பமாக கிடைக்குது, நேர்மையான முறையில் நான் பணம் கொடுக்குறேன், அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பொருளை தரான் அப்படிங்கிறப்ப அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பொருளை வாங்கிறதுக்காக வந்து நான் தனியாக லஞ்சம் கொடுத்தா தான் வாங்க முடியும்னா அப்படிப்பட்ட பொருளை வாங்கவே கூடாது. அதாவது இல்லை, அதாவது அதனால தான் வந்து இந்த பொருள் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னால சந்தைக்கு வர்றதுக்கு முன்னால சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சில பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கு முன்னால் வியாபாரிகளை வழிமறித்து நீங்கள் பொருளாதாரத்தை வாங்குவது வட்டியில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அதில் உன்னர் ஹதீஸ் சொல்றது அசருக்கு முன்னால், அங்கே சந்தை வந்து அசரில் இருக்கும், அசருக்கு முன்னால் வியாபாரிகளை சந்திப்பதே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசருக்கு முன்னால் போய் வியாபாரியை பார்த்து பேசி முடிச்சுக்கிறது, அதாவது சந்தைக்கு வந்து சந்தையில் ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டு அதை எடுக்கிறது அப்படிங்கறதான் அடிப்படை. அதில் அது கூடும், ஆனால் சந்தைக்கு வர்றதுக்கு முன்னால வியாபாரியை சந்திச்சு அதை பேசி அவருக்கும் இவரும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நான் அந்த பொருளை நான் ஒரு விலை கேட்பேன் அந்த விலை வரைக்கும் நீ கொண்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா பொருளை கொண்டு வருவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது. அதே மெத்தடை தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஏலம் எடுக்கிற இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஏலத்துக்காக வரும்பொழுது அது அந்த ஏலம் என்பது பொதுவானதாக இருக்கணுமே தவிர நம்ம பத்து பேர் போய் நம்ம உன்னைய தவிர யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல நின்று மாறி மாறி கேட்கறதும் கிட்டத்தட்ட அது ஒரு ஏமாற்று வேலை தான். அது அடுத்தவனுடைய வியாபாரத்தை தடுக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய சதிகளில் ஒன்று. அது வரமலை வளமையாக நடக்குது, ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. வேற யாரா ஜனாசாவை பற்றி கேட்டீங்க? அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க, ஒரு மனைவியோட தொடர்பு இல்லை, இன்னொரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து இறந்த அவருக்காக இரண்டு மனைவிகளும் இதாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் இதாக இருக்கணும். அவர் மனைவியாகத்தான் அவர் இருக்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு மத்தியில் தலாக்கும் ஆகலை ஹுலாவும் ஆகலை, ஜமாத்து சேர்ந்து அந்த திருமணம் ஃபசஹ் ஆயிருச்சு, திருமணம் செல்லாதாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஜமாத்து வந்து தலையிட்டும் என்ன செய்யல அப்படின்னா, அவங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு இதையும் பிரித்து வைக்கல அப்படிங்கிறப்ப அவங்க மனைவியாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களும் பேணிக்கையின் அடிப்படையில் இதாக இருப்பது தான் அவங்களுக்கு நல்லது. அதனால் அவங்க இதாக இருக்கணும், சரிங்களா. இன்னொன்று, அடுத்த கேள்வி என்ன, பெண் ஜனாசாவை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பொதுப்படையான கேள்வி. அந்த கேள்விகளில் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நெருங்கிய உறவுகள். இப்போ வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய அண்ணன் மனைவி அவங்க வந்து இருக்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட மஹரம் தான் அவங்க, சரிங்களா. அவங்க வந்து அந்த சகோதரனுடைய மனைவிங்கிறப்ப மஹரமாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்க இறந்துடுறாங்க, அவங்கள பார்க்கறது தடையா அப்படின்னா தடையெல்லாம் கிடையாது, சரிங்களா. பார்க்கலாம், அதுக்கு வந்து மார்க்கம் எந்த விதமான தடையும் வந்து விதிக்கல. அதாவது ஒரு பெண் அப்படிங்கிற ரீதியில் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெண் ஜனாசாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பெண் ஜனாசா அடக்கும் போது கபரில் வைக்கும்போது மேலே வந்து ஒரு துணி பிடிச்சி அடக்கம் செய்வாங்க, அப்படியெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு துணி பிடிச்சி தான் மறைச்சி தான் அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கட்டாயமும் என்னென்னா கிடையாது. பெண் ஜனாசா அப்படிங்கிறப்போ ஒரு பெண் யாரை பார்க்கறதுக்கு அனுமதியோ அதே அடிப்படையில் வந்து மறைந்தாலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் சொல்லப்படுதே தவிர, மற்றபடி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான நேரடியான தடைகளை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் மரணித்த நேரத்தில் வந்து அபு தல்ஹா தான் வந்து கபரில் இறங்குறார். அவர் வந்து அன்னியான் தான், அவர் தான் இறங்கி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்குறோம். ஒரு ஜனாசாவை தொட்டு இறக்கி வைக்கிறாங்க, அதுக்கே வந்து என்ன செய்யுதுன்னா மார்க்கம் வந்து எந்த ஒரு தடையும் சொல்லலை அப்படிங்கிறப்ப, ஒரு ஜனாசா அந்த ரீதியில் அங்கே போய் பார்க்குறனால அது முகம் மட்டும்தான் தெரியும், மற்றதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா முழுமையாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் போய் பார்க்குறனால எந்த விதமான குற்றமும் கிடையாது. காண்பிக்க அந்த குடும்பம் விரும்பலை அப்படின்னா நம்ம தவிர்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது, அவ்வளோ. அதாவதுங்க கேள்வி என்ன அப்படின்னா, கபரில் இறங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நேற்று இரவு யார் வீடு கூடலையோ அவங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கபரில் இறங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வந்து அபு தல்ஹா இறங்கினார். ஆனால் அது வந்து ஒரு நிபந்தனை அல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை பார்க்கணும். ஏன்னா ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கான நிபந்தனைகள் அது சொல்லப்படலை. அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் அப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம அதை பார்த்துக்கணுமே தவிர, அந்த மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு மனைவியோடு சேர்றாரு, அடுத்த நாள் அவங்க தாய் இறந்து போயிடுறாங்க, அவர் வந்து தாயை வந்து அடக்கம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாரு, அது வந்து தவறு தடை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இல்லை, நான் அதுக்கு செய்திக்கு சொல்ல வரேன். நான் அது ஒரு நிபந்தனை இல்லையே, மகரம் அல்லாத பெண்ணுக்கு இந்த நிபந்தனைன்னு சொல்லப்படலையே, புரியுதுங்களா. மகரம் அல்லாத பெண் அப்படின்றது அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, இது வந்து இப்படி செய்யக்கூடாது, என் மகளுக்காக மட்டும் நான் இதை பிரத்யேகமாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லாதப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுகையில் வந்து முதல் சஃப்ல நிற்கிறதுக்கான நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ வமலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலஸ் ஸஃபில் அவ்வல், அல்லாஹும் வானவர்களும் முதல் வரிசையில் நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான், வானவர்கள் அருளுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ திருப்பி வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, வலசானி ரெண்டாவது வரிசைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹு வமலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலஸ் ஸஃபில் அவ்வல், அல்லாஹ் அருள் புரிகின்றான், வானவர்கள் அருள் வேண்டி முதல் வரிசை உள்ளவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க. மூணாவது கேட்குறாங்க, வலசானி இரண்டாவது வரிசைக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ திருப்பி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்னல்லாஹு வமலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலஸ் ஸஃபில் அவ்வல், அல்லாஹ் அருள் புரிகின்றான், வானவர்களும் அருள் வேண்டி துவா செய்கிறாங்க முதல் வரிசையில் உள்ளவர்களுக்கு. இப்போ நாலாவது வலசானின்னு கேட்கும்போது வலசானின்னு முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த ஹதீஸே வந்து முதல் வரிசைக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுது. அதனால் வர்றவங்க முதல் வரிசையை தேர்ந்தெடுத்து உட்காருவது என்பது அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கான ஒரு வழி வாய்ப்புகள். அந்த வாய்ப்பு இருந்தும் தவற விட்டோம் அப்படின்னா அந்த பாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சிடும், இழந்தவர்களாக ஆயிடுறோம். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. பொதுவாக இந்த ரெண்டு மூன்று மூணு நோன்பில் நான் இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த வருஷம் நான் சொல்லலை. ஒவ்வொரு வருஷமும் நோன்பில் வந்து இந்த ஹதீஸை சொல்கிறது தான். இந்த வருஷம் சொல்லலை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் சொல்லலை அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உட்காந்துடுறாங்க. ஒரு மகரிபுலையோ ஃபஜ்ர்லையோ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து உட்காந்துடுறாங்க. ஓரளவு சஃபில் வந்து உட்காந்துடுறாங்க. ஒருத்தர் காம சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கும். அவர் ஃப்ரெண்டு முன்னால் உட்காந்து நீ வான்னு கூப்பிடுவார். அது ஒன்று நடக்குது. ரெண்டாவது என்னென்னா, வர்றவர் என்ன செய்ய வேகமாக வந்து உள்ளே வந்துட்டு, அதாவது ஏற்கனவே அதில் உட்காந்துருப்பார் ஒருத்தர், காத்துட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருப்பார். வேகமாக அவர் நிற்கும் போது டக்குன்னு இவர் உள்ளே போந்துடுவார். அவருக்கு வந்து என்னது, அது கிடைக்காமல் போயிடும். அப்போ சஃபை பேணணும், சஃபுக்கு வரணும் அப்படின்னா நான் முதல்ல வரணும்னு அர்த்தம். அதுவும் இருக்குது. நான் முதல்ல வரமாட்டேன், கடைசியாக வந்து நான் முதல் வரிசையில் நிற்பேன் அப்படிங்கிற அந்த நடைமுறையும் தவறு. அது முற்றிலும் தவறு. ஏன்னா ஒருத்தன் வந்து உட்கார்ந்தவனோட உரிமையை நீங்கள் என்ன செஞ்சிடறீங்க, பறிச்சிடுறீங்க. அப்போ அந்த அடிப்படையில் சஃபில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பள்ளியில் இருக்கிறோம், உதவி செஞ்சுட்டு வரோம், நமக்கு முதல் சஃப் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை ஒரு பாக்கியத்தை நான் தெரிந்து கொண்டு என்ன செய்யணும், அதில் வர்றதுக்கான வேலைகளை பார்க்கணும். அதை வந்து அவர் அது உணரலை அப்படின்னா அப்படி இருப்பார். உணர்ந்துட்டார்னு என்ன செய்வார், வந்துடுவார். அவ்வளோதான். அதோட முக்கியத்துவம் அதுதான். 3 தடவை சொல்லிட்டு 4வது தடவை சொல்லும்போது வளர்த்தானியம் முடித்தாங்கல்ல, அப்போ அதை விட இதற்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நிறைய பேர் வராங்க, முத வருஷம் நிற்கணும்னு வரோம், இடம் கிடைக்கல, அதுக்காக முயற்சி செய்கிறோம், முன்னாலே வந்தோம் நமக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா நெய்யத்திற்கு கூலி கிடைக்கும். அவ்வளோ எந்த இதாக இருக்கிறவங்க, சரி, அதாவது கணவன் இறந்துடுறாரு, இதாக இருக்கிறாங்க, இதாக இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதா இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் இறந்துட்டார் அப்படின்னா அர்பாத் ஆஷுகுரியும் வாஷ்ரா 4 மாதம் 10 நாட்கள் என்ன செய்யணும், இதா அவங்க இருக்கணும். இதா இருக்கும்போது அவர்களுடைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைக்கு அந்த பெண் தான் வெளியே போய் தன்னுடைய தேவையை பார்த்துக்கணும் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், போகலாம். போய் தன்னுடைய தேவைக்காக என்ன செய்யலாம், வெளியே போய்க்கலாம். ஏதாவது வாங்கணும் அப்படின்னு இருக்குது, வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா போய்க்கலாம். சும்மா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தேவையில்லாமல் வெளியே போகிறது என்ன செய்யணும், தவிர அத்தியாவசிய தேவை இருக்குது. ஒரு உடம்பு செல்லாமல் இருக்குது, மருத்துவம் போகணும். அதே போல் வந்து வீட்டில் வந்து தனக்கு உணவுக்காக வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க போகக்கூடாது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, தடை விதிக்க முடியாது. ஆனால் போகக்கூடிய நேரத்தில் வந்து இந்த அலங்காரம் பண்ணி கொண்டு நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி போகாமல் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமான மூலதனம் வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்டில் இருக்கா? இல்லைண்ணா, பொதுவாக கேட்குறேன். அதாவது ஒரு ஒரு பொருளாதார விஷயத்தில் ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறாரு, ஒரு பொருளாதாரத்தில் முதலீடு செய்கிறார். அப்படி முதலீடு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பொருளாதாரத்துடைய மூலதனம், அந்த பொருளாதாரம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது, எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. அதில் வந்து எந்த விதமான ஹராமும் இல்லை, ஹராமே கலக்கலை அப்படிங்கிற அந்த விஷயம் இருந்தது உண்மையாக அப்படி தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இதாக இருக்கட்டும், அதே போல் வந்து எந்த மூலதனமும் வந்து இப்போ முமுகமாக வந்து ஒன்றுமே தெரியாமல் செய்கிறதுல அர்த்தமே இல்லை. எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறீங்க, அந்த நாலேஜில் டாப் டு பாட்டம் வந்து எனக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்குது, இல்லை எந்த விதத்திலும் என்ன செய்யலை, இன்ட்ரெஸ்டே இல்லை, வட்டிக்கான சூழல்களே இல்லை, அது வரவே வராது, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தால் அந்த அதனுடைய முதலீடும் அதனுடைய லாபமும் மிகச்சரியாக நேர்மையாக அலாலான முறையில் தான் அது எல்லாமே வருது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டால் செய்யலாம். ஆனால் அது மாதிரியான உறுதி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம அறிவுக்கு தெரியல. அவ்வளோ அதாவது ஆர்குமெண்ட் வேணாம், சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது இதை பத்தியான நாலேஜஸ் என்னவோ அதை வச்சு என்ன செய்யணும், ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கணும். பொருளாதாரங்கிறது ஒரு மனுஷனுடைய சம்பாத்தியம், பொருளாதாரத்துக்கு நிறைய ஹக்கு இருக்குது, சம்பாதிக்கிறதுல ஹக்கு இருக்குது, செலவு பண்ணுறதுல ஹக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அதில் வந்து அது சரியாக இருந்தால் ஒருத்தர் எடுத்துக்கலாம், சரியாக இருக்கலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் வந்தாலே அதை தவிர்த்து தான் என்ன செய்யணும், ஆகணும். அதை மட்டும் இதில் பார்த்தாவே என்னது போதுமானது, அவ்வளோதான். முதல் கேள்வி என்ன, லைலத்துல் கத்ரை பத்தியான மூணு கேள்வி வந்திருக்குது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹோல் டேவா, அது முழு நாளா இரவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இல்லை இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் நாள் முதல் பகல் அப்படின்னு வரும்போது அந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் முழுக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு தகவலை சொல்கிறாங்க. லைலத்துல் கத்ருங்கிறது இரவு மட்டும் இல்லை, பகல்லையும் தேடலாம், பகல்லையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு உதாரணமாக என்ன காட்டுறாங்க அப்படின்னா, குரானில் வந்து அல்லாஹு தாலா லைல் அப்படிங்கிறதுக்கு நாள் அப்படின்னு குறிப்பிடுறான், அதை வந்து ஆதாரமாக காட்டுறாங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, இது ஜக்கரியா அலை இஸ்லாம் வந்து அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டான், அந்த குழந்தை எனக்கு பிறக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது, சலாசலையாலின் சவியா, மூன்று நாட்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரானில் வந்து அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் வந்து மூன்று நாட்களை வந்து பகல் இரவு ரெண்டையுமே குறிக்கிறதுக்கு என்ன சொல்லப்படுது, லைல் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதனால் வந்து லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் முழுக்க வரும், ஹோல் டே அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அது சரியான வாதமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உடைய அந்த கடைசி பத்து நாட்களை பற்றி சொல்லும் பொழுது ஐக்கலா அஹ்லஹு வஷத்த மிஸரஹு அப்படின்னு ஹதீஸ் தெளிவார். இரவு நேரத்தில் இதா தஹரல் அஸ்ருல் அவாஹிர், கடைசி பத்து வந்து விட்டதென்றால் இரவு நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தாரை விழிக்க செய்வார்கள். ஒரு நாள் ஃபுல்லாக விழிக்க செய்யணும்னா அந்த வார்த்தையை பயன்படுத்த தேவையில்லை. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஐக்கலா அஹ்லஹு வராது, ஏன்னா காலையில் விட்டால் எப்போ பிடிச்சிக்கலாம், நம்ம பிடிக்கிறோம்ல லோகரை விட்டுட்டு கரெக்டாக மூணே காலுக்கு வந்து அசர தொழுதுட்டு லோகரை தொழுட்டு அசர தொழுவுறோம்ல, அப்படி பண்ணுறாங்களே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு வரவங்க ஆறு பத்துக்கு வந்து அசர தொழுவாங்க, அசர தொழுதுட்டு அதே ஒழுவில் இஃப்தாயின் தொழிச்சுட்டு அதே ஒழுவில் மகரீபு தொழுதுட்டு போகிறது, இந்த மாதிரி இருக்குல்ல, பொதுவாக இருக்குது சொல்கிறேன். அப்போ என்னன்னா ஐக்கதா அகலுகு அப்படிங்கிற அந்த மெத்தடை இல்லாமல் ஆக்கியிருப்பாங்கல்ல, ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல் டே தேடணும் அப்படின்னா அந்த மாதிரியான மெத்தட் வந்து என்ன செஞ்சுருக்காது, இல்லாமல் ஆயிருக்கும். அப்போ லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது இரவில் தேடக்கூடிய, அதாவது குர்ஆன்ல வந்து சொல்லுவாங்க, குர்ஆனுடைய மெத்தட் எப்படி இருக்கும்னா, குள்ள சொல்லி ஜுசுவ நாடுறது, ஜுசுவ சொல்லி குள்ள நாடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து கிராமரின் அடிப்படையில், இலக்கண இலக்கிய அடிப்படையில் சொல்லப்படுறது. மொத்தமான ஒரு பொருளுடைய பேரை சொல்லி ஒன்னே ஒன்னே நாடுவது. இப்போ உதாரணத்திற்கு இன்னா ஹலக்னா, நாமே படைத்தோம் அப்படிங்கிறான். அதில் அல்லாஹ் மட்டும் நாடுறானா எல்லாத்தையும் நாடுறானா? நாமே படைத்தோம் அப்படிங்கிறான். நாமுங்கிறது பன்மை தானே, ஆனால் இங்கே யாரை மட்டும் அல்லாஹ் குறிக்கிறான்? தன்னை மட்டும் குறிக்கிறான். அதாவது மொத்தமாக சொல்லப்பட்டு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தனிச்சு நாடப்படக்கூடிய விஷயம்தான். அதே போல தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் லைல் அப்படிங்கிற வார்த்தை இரவுக்கும் பகலுக்கும் சேர்த்து என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. ஒரு சில இடங்களில் வந்து தனித்து இரவுக்கு மட்டும்தான் என்ன செய்து பயன்படுத்தப்படுது. அப்போ இரவுக்கும் பகலுக்கும் சேர்த்து பயன்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல வந்து பகலை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பான், பகலை பற்றி சொல்லிட்டு தான் இன்னொரு இடத்துல இரவா சொல்லுவான். இப்போ சலாச லயாலின் சவியான் சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து சொன்ன அல்லாஹு தஆலா அதே இன்னொரு இடத்துல சலாச ஐயாமின் அப்படின்னு சொல்கிறான். ஐயாம் அப்படிங்கிறது பகலை குறிக்கிறது, ஐயாம் அப்படிங்கிறது பகலை குறிக்கக்கூடிய சொல். அப்போ ஒரு இடத்துல பகல்னு வருது, ஒரு இடத்துல இரவுன்னு வருது. அப்போ ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் அது. ஆனால் லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் லைல் அப்படிங்கிற வார்த்தை தன்னிச்சையாக பயன்படுத்தப்படுது, சரிங்களா? அதோட என்ன செய்யலை, வேற வந்து எதுவுமே சேர்க்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இரவை நீங்கள் உயிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க. மூணாவது, ஒரு இரவினுடைய முடிவுங்கிறது எங்க இருக்கு, ஃபஜ்ரில் தான் இருக்கு. அந்த இரவினுடைய முடிவு ஃபஜ்ரில் வந்து முடியுது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். தனசுலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு ஹல்ஃபி, தனசுலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு, அதாவது வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த இரவுல இறங்கி வராங்க. எது வரைக்கும் நடக்குது அப்படின்னா, ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இரவில் ஆரம்பித்து ஃபஜ்ரில் என்ன செய்யுது, அது முடியுது அப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அந்த இரவை பொறுத்த வரைக்கும் ரமதானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படைகளில் தேடிக்கொள்ள வேண்டும், சரிங்களா? ஒற்றைப்படையில் தேடிக்கொள்வதல் அப்படிங்கிறது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று. அந்த ஒற்றைப்படைக்கு மட்டும் ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்குறார், முக்கியத்துவம் கொடுத்து வந்து ஒற்றைப்படைகளில் வந்து தொழுதுட்டு போகிறார் அப்படின்னா, அந்த தொழுகையை நம்ம என்ன செய்ய முடியாது, குறை சொல்லவும் முடியாது. அவர் தேடி என்ன செய்கிறார், வரார். ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்ன, அல்லாஹுடைய தூதர் சொன்னனால அவர் அந்த நேரத்தில் தேடி வராரு. அதை வந்து என்ன செய்ய முடியும், நீங்கள் ஏன் வரீங்க, நேற்று வரல அப்படின்றது கேட்க முடியாது. ஆனால் ஆக சிறந்தது என்ன அப்படின்னா, இரண்டு நாட்கள்லையும் என்ன செய்யணும், கடைசி பத்து முழுக்க உயிர்ப்பிப்பது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறை. ஒற்றைப்படைகள் வருவதை விட இரட்டைப்படைகளும் சேர்த்து வர்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் ஹயாத்தாக்குனதாக இருக்கும். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரட்டைப்படைகளும் தேடுங்கள், ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா. ஏன்னா நம்ம வந்து இரண்டு விதமான நாட்கள் மக்கள் கணிக்கிறனால, பிற விஷயத்தில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறனால வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இரண்டையும் வந்து சரி பண்ணிக்கோங்க. பத்து நாளும் அதை ஹயாத்தாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து தவறி போகாது அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. அப்போ அதை நான் எடுக்கலை, எனக்கு இது ஒத்தைப்படையாக தெரியுது அப்படின்னா அதை ஒரு நடைமுறைப்படுத்தி அன்னைக்கு மெனக்கடுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதோடு சேர்ந்து வந்து அடுத்த கேள்வி என்னென்னா, லைலத்துல் கத்ருங்கிறது 27ஆம் நாள் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அடிப்படையாக எந்த ஆதாரமும் கிடையாது. 27ஆம் நாள் வந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு சிலர் சொல்லக்கூடிய செய்தி, அது வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட மார்க்க அறிவை இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக சில பேர் அதை உபதேசமாகவும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆன்ல வந்து லைலத்துல் கத்ர் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா மூணு இடத்துல பயன்படுத்தினா, ஒரே அத்தியாயத்துல மூணு இடத்துல பயன்படுத்தினா. அப்படி பயன்படுத்தும்போது லைலத்துல் கத்ர்ல 9 எழுத்து இருக்குது, 9 9 27. அப்போ வந்து அந்த அடிப்படையில் வந்து லைலத்துல் கத்ர் வந்து 27ஆம் கிழமை அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து சொல்லி ஆரம்பிச்சு விடுறதுதான் என்ன செய்யுது அப்படின்னா, என்னைக்குமே வந்து பிதாவை பொறுத்த வரைக்கும் வந்து விரைவாக வந்துடும், பிதாத்துகளை பொறுத்த வரைக்கும் விரைவாக மக்களிடத்துல பரவுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, நன்மைகள் மக்களிடத்துல குறைஞ்சு போயிரும்ல. அது வந்து எல்லாத்துக்கும் குறிப்பா வந்து சைத்தானுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சமானதுனால அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா இன்னைக்கு எல்லாவுடைய கிருபையில வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் என்ன அப்படின்னா, மாஷா அல்லாஹ் எல்லா பள்ளிகள்லையும் வந்து கடைசி 10 இரவுகளை வந்து ஹயாத் ஆக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. முன்ன மாதிரி இல்லை, இப்ப எல்லா பள்ளிகளும் பொதுவாகவே வந்து கடைசி 10களில் வந்து ஒரு சில பள்ளிகளில் 30 நாளுமே தஹஜ்ஜுத் தொழக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல்கள்லாம் வந்துருச்சு. அதுவே குர்ஆன் சுன்னாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியும் மாற்றமும் தான். அதாவது தங்க சிறு சேமிப்பு கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்க சேமிப்பில் வந்து ரெண்டு வகை இருக்குது. இந்த எல்லா கடையிலும் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு வகை வந்து வச்சுருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா தங்கம் வழங்குவோம், அதுக்கு ஒரு சீட்டு கொடுக்குவோம். சீட்டு குலுக்கி விழுந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது தங்க நகை கடைகளில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க. இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அந்த கட்டக்கூடிய காசுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்கீமும் இருக்குது, உங்களுடைய பழைய நகையை கொண்டு வந்து கொடுத்துருங்க, 11 மாதம் கழித்து அதே நகையை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, புதிய நகையாக நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கிக்கோங்க, அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் தர வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் எல்லாத்துலையும் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், கூடுமா கூடாதா அப்படிங்கிறத தாண்டி கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய பொருளாதாரம் சரியாக முதல்ல பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சுக்கணும். ரெண்டாவது என்னென்னா, தங்க சேமிப்பை பொறுத்த வரைக்கும் செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா அது ஒரு ஏமாற்று வேலை தான், சரிங்களா. அது வந்து நம்மள்கிட்ட வந்து அதிகப்படியாக பொருளாதாரத்தை வாங்குறதுக்கு என்ன செய்கிறானா, அவங்க ஒரு வழியாக என்ன செய்கிறான் வச்சுருக்கிறான். அது வந்து நீங்கள் தங்கத்தை திருப்பி கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும், அதில் வந்து டேமேஜ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஒருத்தர் வந்து காசு கட்டுறாரு, கட்டுற காசுக்கு வந்து அவருக்கு நகை கிடைக்குது அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை, அந்த சேவிங்ஸில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நான் சேவிங் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதை விட டபுள் மடங்காக கிடைக்குது, ட்ரிபிள் மடங்காக கிடைக்குது, எனக்கு குழுக்களில் கிடைக்கிறது, அதுக்கு மேலே கட்ட வேணாம் அப்படின்னா அது வந்து அந்த சேவிங்ஸ் என்பது தவறான சேவிங்ஸ் தான். கட்டுற காசுக்கு நகை கிடைக்குதுன்னா தாராளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் டே இருக்க முன்னே புரியல. அதாவது என்ன கேட்குறாரு அப்படின்னா, லைலத்துல் கத்ர் வந்து ஃபுல் டே இருக்கத்தான சான்ஸ் இருக்கும், நமக்கு வந்து இரவாக இருக்குது, இன்னொருத்தருக்கு பகலாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பகலாக இருக்கும் போது நமக்கு இரவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நமக்கு அது தேவையே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கான இரவு எதுவோ அதில் தேடினா மட்டும் போதும், அதுதான் மார்க்க நமக்கு சொல்லியிருக்கு. அந்த அவங்களுக்கு இரவாக இருக்குமே, அடுத்தவங்களுக்கு இரவாக இருக்குமே அப்படின்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம பார்க்க வேண்டியது உனக்கான இரவில் நீ தேடிக்கொள். அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா நேரமும் ஒத்தாக இருக்கும், எல்லா நேரமும் ஒத்து அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் வந்து லொஹர் தொழுகலை, மணி வந்து 4 ஆச்சு, அசருடைய நேரம், மக்கால் வந்து லொஹர் தொழுகிறாங்க, லொஹர் நேரம் ஆச்சு, நான் லொஹர் தொழுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கான நேரம் எதுவோ அதை மட்டும்தான் நான் பார்க்கணும், அதையோடு யோசித்து நம்ம நிப்பாட்டிக்கிட்டால் போதுமானது. அப்போ எனக்கு இரவுன்றதை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அந்த இரவில் நான் தேடிக்கொள்ள வேண்டும், அது எனக்கான நிலை அதுதான். அதை தாண்டி என்ன செய்ய வேண்டியதில்ல, அவங்களுக்கு இருக்குமா அவங்களுக்கு இருக்குமான்னு சொல்லி அதை நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறேன். நான் அப்படி யோசிக்க சொல்லவும் இல்லை மார்க்கம், அது அவங்க சொல்ற ஒன்றே அவங்க ஒன்றே தான் சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய லண்டனையும் அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் சேர்த்து சொல்லலை, அவங்களுக்குள்ள ஒன்றேன்னு சொல்றாங்க, அதுதான் நம்ம இல்லைங்கிறோம். ஜக்காத் வந்து ரமதானுடைய மாதத்தில் தான் கொடுக்கணுமா, இல்லை ரமதான் அல்லாத மாதங்கள்லையும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ரமதான் மாதத்தில் தான் கொடுத்தாக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் பேசுனீங்கன்னா நான் எப்படி பேசுறது சொல்லுங்க, நீங்கள் பேசி முடிங்க நான் பேசிக்கிறேன். அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரமதான் மாதத்தில் தான் கொடுக்கணுமானா அப்படி கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் வருஷத்துடைய ஆரம்பத்தில் ஜக்காத்தை வசூல் பண்ணுறதுக்கு மக்களை அனுப்பியிருக்கிறாங்க. தெளிவான ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. முஹர்ரம் மாதம் தான் வருஷத்துடைய முதல் மாதம் அதுதானே, அதுதான் தெரியும்ல. கடைசி மாதம் எது இஸ்லாமிய மாதத்தில்? குல்ஹஜ். இது தெரிஞ்சாதான் ஈமான் அதிகரிக்கும்லாம் கிடையாது, ஒரு நாலேஜுக்காக கேட்டேன். நீங்கள் அதனால் அரபி மாதம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்றத. அதாவது நடைமுறைகள் இப்போ வந்து சில கணக்கீடு, அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கணக்கு செய்து கொள்வதற்கு வந்து அரபு மாதங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் ஜக்காத்தை கால்குலேட் பண்ணுறீங்க, நீங்கள் அரபு மாதத்தில் கால்குலேட் பண்ணால் அரபு மாதங்களே கால்குலேட் பண்ணணும். இதாவை கால்குலேட் பண்ணுறீங்க, அரபு மாதத்தில் கால்குலேட் பண்ணால் அதில் கால்குலேட் பண்ணால் போதுமானது. அந்த அடிப்படையில் அந்த மாதங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டது தான். இப்போ வந்து முஹர்ரம் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க யாரோ அவங்கள அனுப்பி என்ன செய்வாங்க, அவங்க போய் வசூலிச்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரமலான் மாதத்தில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கட்டாயமும் கிடையாது. எல்லா மாதத்துலையும் கொடுக்கலாம். சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள்கிட்ட ஒரு பொருள் வந்து ஹால அலைகள் ஹவுல், அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜக்காத் கொடுக்கலாம். அது வந்து அது ரமலானில் இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலத்தில் இருந்தாலும் சரி. ஏன் ரமதானை மக்கள் தேர்ந்தெடுக்குது, ரமதானில் ஏன் கொடுக்குது அப்படின்னா, ரமதானில் கொடுத்தா அல்லாஹ் அதிகப்படியான நன்மைகளை தருவதாக சொல்லியிருக்கிறானே அப்படிங்கிற அடிப்படையில் தான் ரமதானை தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறாங்க. நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு அரசாங்கமாக ஜக்காத்தை வசூலிப்பதற்கான மாகுகளும் சட்ட வரையறையும் இல்லாத போது நமக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறனால அந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துட்ருக்குறோம். அப்படி கொடுக்கலாம். ஏன்னா நன்மைகள் செய்வதற்கான ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். அதில் வந்து நம்ம ஜக்காத்தையும் கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது நம்ம அதிகப்படியான நன்மைகளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். இது போன வருஷம் மொதல் பத்து நாள் ஃபுல்லா ஜக்காத்தை பத்தி தான் எடுத்தோம். இல்ல சொல்லி முடிச்சிடறேன். ஜக்காத்தை பத்தி ஃபுல்லா தான் எடுத்தோம். ஜக்காத்துனா என்ன, ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து எடுத்தோம். நீங்கள் பாருங்கன்னா இதே நம்ம ஜாக்கி மோர் பகுதியில் இருக்கும் பார்த்துங்க. சுருக்கமாக சொல்கிறேன், ஒருத்தர் வந்து பொருளாதாரம் வச்சிருக்கிறார், ஹராமான பொருளாதாரத்தின் மூலமாக இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஹராமான பொருளாதாரத்தின் மூலமாக என்னுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ என்னுடைய பொருளாதாரம் சுத்தமானதா சுத்தம் இல்லாததா? நான் ஜக்காத் கொடுக்கறது ரெண்டாவது. இப்போ நான் எதுலேருந்து அல்லாஹ் வந்து என்றிருந்து ஒரு பொருளாதாரத்திலேருந்து ஜக்காத் கேட்குறான. கேட்கும்போது ஹராமான மூலத்திலிருந்து வந்த பொருளிலிருந்து ஜக்காத் கேட்பானா, நேர்மையான வழியில் சம்பாரிச்சிருந்து ஜக்காத் கேட்பானா? நேர்மையான வழியை சம்பாரித்து ஜக்காத் கேட்பான். அப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து ஜக்காத் கொடுக்குறேன், நான் ஜக்காத் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து தூய்மையானது, அப்படி தானே? தூய்மையான பொருள் தான் ஜக்காத் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய உணவு உடை பானம் ஹராமாக இருந்தால் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு எந்த இபாதத்துமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அந்த அடிப்படையில் நான் ஜக்காத் கொடுக்குறேன், ஜக்காத்துடைய பொருளாதாரம் அசுத்தமானதாக இருந்ததாக இருந்தால் அந்த ஜக்காத்துடைய பொருள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதான் முதல்ல நீங்கள் தெரிய வேண்டிய ஒன்று. அதை தெரிஞ்சாதான் நான் ஒரு தடவை கொடுத்துட்டேன் அது சுத்தமாயிருச்சு எனக்கு அதுக்கடுத்து கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து தவறுங்கிறத நீங்கள் அப்போ தான் புரிவீங்க. புரியுதுங்களா? இது முதல்ல விளங்கிக்கங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹுத் மின் அம்பாலிஹிம் சதக்கா, நீங்கள் அவங்கள்டருந்து ஜக்காத் எடுங்க. துத்தஹீரஹும் பிஹா வ துசக்கீஹிம், அதன் மூலமாக அவருடைய உள்ளும் புறமும் தூய்மையாக்கப்படுது. சரிங்களா? உள்ளும் புறமும் தூய்மையாக்கப்படுது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஜக்காத் அப்படிங்கிறதன் மூலமாக முதல்ல தூய்மையாக்கப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய உள்ளம். நல்லா விளங்கிக்கணும், மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக்கப்படுவதற்கு தான் ஜக்காத், பொருளாதாரம் தூய்மையாக்கப்படுவதற்கு அல்ல. நல்லா விளங்கிக்கங்க. பொருளாதாரம் தூய்மையாக்கப்படுவது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கான்செப்டை சொல்லி நீ போன வருஷம் கொடுத்ததுக்கு இந்த வருஷம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நிப்பாட்டலை, கொடுத்தா உன்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய கூற்றுக்கே மாற்றமானது. அல்லாஹ் சொல்கிறான், எம் ஹக்குல்லாஹு ரிபா ஓ இருபி சதக்காங்கிறான், சதக்கா உன்னை வளர்க்குங்கிறான். ஜக்காத்துனாவே இன்னொரு அர்த்தம் நமா, ஜக்காத்துனாவே இன்னொரு அர்த்தம் என்னன்னா நமான்னு அர்த்தம். நமானா வளருதல்னு அர்த்தம். ஜக்காத் அப்படின்னாவே வளருதல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் நான் ஜக்காத் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருளாதாரம் வளருமே தவிர குறையாது. ஜக்காத் கொடுத்த ஒருத்தன் அழிஞ்சான்னு சரித்திரம் இருக்கா? ஜக்காத் கொடுத்த ஒருத்தன் அழிஞ்சான்னு சரித்திரம் இருக்கா? கிடையாது. ரொம்ப சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கோங்க, ஜக்காத்தை விடுங்க, சதக்கா கொடுக்குறோம். மற்ற எல்லா காலத்தை விட நோம்புல நிறைய சதக்கா கொடுக்குறோம், டெய்லி கொடுக்குறோம். கொடுக்குறோமா இல்லையா? நேற்று கொடுத்த ஆள் நான் இன்னைக்கு நஷ்டம் ஆயிட்டேன்னு சொன்ன ஒருத்தரை காட்டுங்க பாப்போம், யாரா ஒருத்தர் இருக்காங்களா? இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ கொடு அதிகமாகும் அப்படிங்கிறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஜக்காத்தை நீ இப்படி கொடுத்துக்கிட்டே கொடுத்ததுக்கே கொடுத்துக்கிட்டே இருந்தனா ஒரு கட்டத்தில் ஒண்ணுமே இருக்காது. இல்லாம ஆனா என்ன? ஏன்னா உனக்கான அளவுகள்னு ஒன்று சொல்லியிருக்குமா இருக்கும். 85 கிராம் அளவுக்கு இருந்தா உனக்கு ஜக்காத்து கிடையாது, அதுக்கு மேல இருந்தா நீ ஜக்காத்து கொடுக்க போற, அது வரைக்கும் உனக்கு சொந்தம். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவனுக்கு அதுல பங்கு இருக்கு, அதுக்காக உன் கையில காசை கொடுத்துருக்கான். உன் கையில ஏன் காசை கொடுக்க, நம்ம கையில ஏன் கொடுக்குறான், ஒருத்தங்க கையில கொடுத்து ஒருத்தங்க ஏன் கொடுக்கல? அத்தஃபாதுல் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான், உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம விளங்க வேண்டியது என்னன்னா, ஜக்காத்தை கொடுப்பதின் மூலமாக முதல்ல அந்த ஜக்கா என்ற வார்த்தைக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுதான் அர்த்தம். குர்ஆன் நல்லா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் அப்படிங்கிறான். இந்த வசனம் ஜக்காத் கடமையாகிறதுக்கு முன்னால் இறங்கின வசனம். அங்கே வந்து அஸ்ஸக்கா அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா, அவர்கள் தங்களுடைய காரியங்களை தூய்மையாக செய்வார்கள். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்க அந்த ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெஞ்சத்தனத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், தூய்மைப்படுத்துறான் அப்படிங்கிறதா முதல் கான்செப்ட். அதுக்காக தான் நீங்க என்ன செய்யறீங்க, ஜக்காத் கொடுக்குறீங்க. பொருள் தூய்மை அடையுதா? ஏற்கனவே தூய்மையான பொருள் தான் அது, ஹலாலான பொருள் தான். அவ தூய்மை அடையுது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்ல வரானா, உன்னை அறியாமல் ஏதேனும் கலந்திருந்தா அதிலிருந்து அல்லாஹ் சுத்தப்படுத்திரு. சிம்பிளான விஷயம் தான். உன்னை அறியாமல் இப்ப நமக்கு சொல்றானா இல்லையா, ஜக்காத்தில் ஃபித்ர் கொடுக்கறோம், எது கொடுக்கறோம், நோம்புல ஏற்பட்ட குறை நீக்கிறதுக்கு தானே கொடுக்கறோம். அப்ப என்னை அறியாமல் அது நடந்திருக்கும், அப்ப அதை தூய்மைப்படுத்தணும். அப்ப அந்த அடிப்படையில் தான் பொருளாதாரம் தூய்மையாகுதுன்னு சொல்லப்படுதே தவிர நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க வந்து இப்படி கொடுத்தா இந்த பணத்துக்கு இந்த 10,000 ரூபாய்க்கு 2,500 ரூபா கொடுத்தனா அந்த 10,000 ரூபா தூய்மையாருச்சுங்கிற தப்பு கான்செப்டே தப்பு, அது தவறான ஒன்று. அப்ப வந்து மனுஷனை என்ன செய்யறான், மனிதனை பொறுத்தவரையும் பொருளாதாரம் அவனுக்கு ரொம்ப முக்கியமானது, அதுல கைவை அவன் அடுத்து போகவே மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்பட்ட விஷயம் தான். ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இஸ்லாம் மக்கள் மத்தியில பரவி 1400 ஆண்டுகள் ஆச்சு, 1400 ஆண்டுகள் ஆச்சு. 1400 ஆண்டுகளில் யாருமே இதுவரைக்கும் தொன்றுதட்டு இஸ்லாமிய மரபுகளில் இஸ்லாமிய மார்க்கத்தை பேணக்கூடிய யாருமே சொல்லாத ஒரு கருத்தை ஒரு சாரார் சொல்கிறாங்க. அது நம்ம ஊரில் மட்டும்தான் சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை அதை சரி கண்டுட்டா நம்ம பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் தர்மம் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளலாமே அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க அதை சரி காணுவாங்க. என் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் நான் கொடுத்தா என்ன நினைக்கிறவங்க அதை சரி காண மாட்டாங்க. அவ்வளவுதான். என்னத்தை வெளிப்படுத்த, பி ஜெயின்லாப்தின்றவர் தப்பா சொன்னாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவர் இருந்த ஜமாத்துல இப்ப அவர் எந்த ஜமாத்துல இருக்கோ அதுவும் சரி, அவர் ஏற்கனவே எந்த ஜமாத்து நடத்தினார் அவரும் சரி, அவங்க எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க, இதைத்தான் சரின்னு நினைக்கிறாங்க. வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். பி ஜெயிலாப்தின் அவர் பேரு. இப்போ ஒரு என்டிஎஃப் தலைவரா இருக்காரு, முன்னால டிஎன்டிஜே தலைவரா இருந்தாரு, ரொம்ப முன்னால நம்ம ஜமாத்துல இருந்தாரு. பாய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே பாய், அவரு அவருடைய மாணவர்கள் தான் அவங்க. அவர் எதெல்லாம் சொன்னாலும் அதை அப்படியே சொல்லுவாங்க, திருப்பி ஆராயலாம் மாட்டாங்க அவங்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆராயறதுக்கெல்லாம் வேலை அவன்கிட்ட கிடையாது. அது சரி, அவர் மறுத்ததையாவது நான் திருப்பி ஆராயிறேன்னு சொல்லலாம் மாட்டாங்க. அதில் இன்னொருத்தர் சொன்ன எடுத்துட்டாங்களா? ஆமா, திருப்பி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, அவ்வளோதான். என்ன கேள்வினா, ஜனாசா தொழுகிறோம், ஜனாசா தொழுகையில் வந்து தமிழில் ஓதலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. தொழுகையில் எவைகள் ஓத வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டிருக்கோ, அது எப்படி கற்றுத்தரப்பட்டிருக்கோ அப்படியே தான் ஓதணும். அதை மாற்றி ஓதுவதற்கு நமக்கு அனுமதியே இல்லை. ஜனாசாவில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும்னா சூரத்துல் ஃபாத்தியாவை அரபியில் தான் ஓதணும். ஜனாசா தொழுகையில் ரெண்டாவது தக்பீரில் சலவாத் ஓதணும்னா சலவாத் அரபியில் தான் ஓதணும். மூணாவது தக்பீரில் துவா அரபியில் தான் ஓதணும், அரபியில் தான் ஓதணும், தமிழ்லாம் ஓதக்கூடாது. எனக்கு சௌரியத்துக்கு மார்க்கம் இல்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது, அதுக்கு தான் நான் போகணும். நான் எனக்கு அரபி தெரியல, எனக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அதை விட உனக்கு என்ன வேலை? ஒரு ஹக்கு அது. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் கைய வேண்டிய கடமைகள் ஒன்று, அந்த கடமையே செய்கிறதுக்கே நான் தகுதி இல்லைதான் அப்படின்னா என்ன கடமையை நான் செய்ய போகிறேன் நான்? அதனால் வந்து ஜனாசா தொழுகையில் துவா வந்து அரபியில தான் ஓதணும், தமிழ்லாம் ஓதக்கூடாது. அதான் இப்ப துவா மனப்பாடம் பண்றோம், துவா மனப்பாடம் பண்ணக்கூடிய நேரத்தில் சில உச்சரிப்புகள் வந்து வராது. இப்ப அல்லாஹ் மகஃபிர்லி அப்படின்னு வரும்போது அல்லாஹ் மகஃபிர்லி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்றதுனால வந்து அதனால அர்த்தம் மாறி அதில் நாம் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவோம்னா அப்படிலாம் கிடையாது. புரியுங்க, என்னால் முயற்சி செஞ்சு நான் மனப்பாடம் பண்றேன், அதுல வந்து என்னால் எந்த அளவுக்கு திருத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்யணும், திருத்திக்கிட்டு ஓதணுமே தவிர அதை ஒரு காரணமா என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லவும் முடியாது. அது நம்ம அரபியில் ஓதுறதுதான் என்னது அப்படின்னா மேலானது, சரியானது. சரிங்களா? அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு காரியத்தை நன்மையை செய்கிறார், செஞ்ச நன்மையை யாரு தான், நான் இதை உனக்காகத்தான் செஞ்சுருக்கேன், இதை உனக்காக நான் செஞ்சிருந்ததாக இருந்தால் எனக்கு நீ இதை தா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, தாராளமாக கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கா அப்படின்னா ஹதீஸ்லேயே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முன்னொரு காலத்தில் மூணு பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. மழை வர நேரத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு குகையில தஞ்சமடைகிறாங்க. அந்த குகை மூடிடுது, அந்த குகை மூடனோட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மூணு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம இங்கே இப்போ வெளியே வரணும்னா எந்த வழியுமே கிடையாது, நம்ம என்ன நன்மையை செஞ்சோமோ அந்த நன்மையை அல்லாட்ட சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்ம அல்லாட்ட கேட்போம், அல்லாஹ் வழியே தருவான். குரான் நல்லா சொல்றோம், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வபுத்தகு இலைஹில் வசீலா, நம்பிக்கையாளர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், வபுத்தகு இலைஹில் வசீலா, அவன் மூலமாக நீங்க என்ன செய்யுங்க, அவனிடத்திலிருந்து நீங்கள் காரியங்களை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குரான் வசனத்தை சொல்றான். ஆக அந்த அடிப்படையில் என்ன அப்படின்னா, நான் ஒரு நன்மையை செய்யறேன், அந்த நன்மையை சொல்லி கேட்கணும். அப்ப அங்க வந்து என்ன செய்யறான், மூணு பேரும் மூன்று விஷயத்தை சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றான், நான் ஒரு பெண் மீது முகம் கொண்டிருந்தேன், அந்த பெண்ணை அடைய முயற்சிக்கும் போது அல்லாவை பயந்துகொள் அப்படின்னா நான் உடனே அந்த பெண்ணை விட்டு விலகிட்டேன், யா அல்லாஹ் உன் மீது நான் கொண்ட இறையச்சத்தின் காரணமா இதை செஞ்சிருந்தா இந்த குகையிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்ய அப்படிங்கிறப்ப அந்த குகை கொஞ்சம் நகருது, அந்த பாறாங்கல் கொஞ்சம் நகருது. அப்புறம் இன்னொருத்தர் துவா செய்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, அந்த பெற்றோர்களுடைய உபகார விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தேன், எப்போதுமே நான் கொண்டு வரக்கூடிய பணத்தை என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அப்படி ஒரு நாள் வந்தாங்க, என்னுடைய வந்தேன், நான் பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க, பெற்றோர்கள் விழிக்கும் வரை காத்திருந்து அவங்களுக்கு கொடுத்தேன், இதை உன் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இறையச்சத்தின் காரணமாக செஞ்சிருந்தா இதிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுணும்னு அந்த பாறாங்கல் இன்னும் கொஞ்சம் விலகுது. மூணாவதாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரார்த்தனை செய்கிறார், யாரெல்லாம் என்னிடத்தில் ஒருத்தர் வேலை பார்த்தார், வேலை பார்த்து கூலி வாங்காமல் போயிட்டாரு, அந்த கூலிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒரு ஆடை வாங்கி போட்டு அது பெரிய மந்தை ஆயிடுச்சு. அப்படி ஆன பிறகு ஒரு நாள் வந்தார், வந்துட்டு எனக்குடைய கூலியை கொடுன்னு கேட்டார். இதோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாக உன்னோட தான், எடுத்துக்கோன்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் சொன்னேன், கொடுத்துட்டேன், கொடுத்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு, யா அல்லாஹ் இதை உனக்காக உன் மீது கொண்ட இறையச்சத்திற்காக செஞ்சிருந்தேன் அப்படின்னா இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை கொடுங்கிறாங்க. அந்த பாறாங்கல் முழுமையாக வளருது, வெளியே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம நன்மையை செய்கிறோம், நன்மையை பிறருக்கு காட்டக்கூடாதே தவிர அல்லாஹ் விட்டு தாராளமாக சொல்லலாம், சொல்லி என்ன செய்யலாம் கேட்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா அவனுக்காகத்தான் நம்ம செய்கிறோம், அதனால் கேட்கறது தப்பு இல்லை. அதாவது தொழுகையில் சலாம் கொடுக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தொழுகையில் சலாம் கொடுத்த வரைக்கும் சலாம் ரெண்டு பக்கம் கொடுத்தாலும் அது ஒரு நடைமுறை தான். எப்படி வந்து சஜிதாவில் இருந்து அல்லாஹ் அக்பர் நின்று உட்கார்றது ஒரு நடைமுறையோ அதே போல இரண்டு சலாம் கொடுத்தாலும் அது ஒரு நடைமுறை தான். அப்ப அந்த நடைமுறையை எப்படி பேண வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்குது. முதல்ல வந்து ஒருத்தர் வந்து இமாமை பின்தொடர்ந்து தொழுதார் அப்படின்னா இன்னமா ஜுஇலல் இமாமு, இமாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த இமாமை பின்பற்றுவதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா இமாமை பின்தொடர்ந்து தொழுகணும், சரிங்களா. இது முதல் விஷயம். இமாமுக்கு முன்னால யாரும் உந்தக்கூடாது. இமாமுக்கு முன்னால் எவர் உந்துகிறாரோ அவருடைய முகம் நாளை கழுதை முகமாக கூட மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறாங்க. அதனால இமாமை முந்தி என்ன செய்யக்கூடாது, எந்த காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. ரெண்டு. இப்போ மூணாவது சலாம் கொடுக்கிறோம். சலாத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் பிறகு வலதுபுறமும் இடதுபுறமும் சலாம் கொடுப்பார்கள் அப்படின்னு வருது. வலதுபுறம் கொடுப்பார்கள் அதோடு நிப்பாட்டிட்டு அதற்கு பிறகு இடதுபுறம் கொடுப்பாங்கன்னு வரல. வலதுபுறமும் இடதுபுறமும் கொடுப்பாங்க அப்படின்னா இமாம் இரண்டு புறமும் சலாம் கொடுக்கிற வரைக்கும் மாமூங்கள் வெயிட் பண்ணணும், அதுதான் நடைமுறை. ஒரு இமாம் என்ன செய்யக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லிட்டு மாமூங்கள் சலாம் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லிட்டு திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லிடணும். அவர் ரெண்டாவது சலாம் முடித்த பிறகுதான் மாமூங்கள் வந்து ரெண்டு சலாம் கொடுக்கணும். இமாம் சொல்லும் போதே நம்மளும் சேர்ந்து திரும்புறதோ அல்லது இமாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு வெயிட் பண்றதோ அந்த நடைமுறை கிடையாது. மிக தெளிவாக ஹதீஸுகள் இருக்குது, அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சலாம் கொடுப்பார்கள். அப்ப நம்மளுடைய நடைமுறை என்ன, நம்ம அத்தகையா தோதி முடிக்கிறோம், சலாம் கொடுக்கறதுக்கு இமாம் சலாம் சொல்றாரு, அவர் சலாமை முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணி என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். எல்லாமே அப்படிதான் ஜி, இமாம் தான் பின்பற்றணுமே தவிர இமாமுக்கு முன்னால போறவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வந்து கழுதையின் முகமாக ஆயிரும் மார்க்கம் சொல்லி இருக்கு. ஆமா, தொழுகை பாலாயிரம் இமாம பின்பற்றலாம், தொழுகை பாலுதான், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. சுபஹானுக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு பாத்துக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வதுப் இலைக். நிறைய ஆன்லைன்லயும் கேள்வி வருதான், என்ன செய்யறதுன்னு தெரியல.